நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். வணக்கம் ஜான்.
வணக்கம் ரைசல்.
நிறைய பேர் தெரிஞ்சுக்க விரும்புகிற ஒரு தலைப்போட இன்றைக்கு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஜான்.
ஆமாம் ரைசல், இந்த டாபிக் பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணும்போதே புது புது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள்லாம் வந்திருக்கு. நீங்கள் முதல் கேள்வியை கேளுங்க.
இப்போ சீனாவை பொறுத்த அளவில், இப்போ சீனான்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் சீனா பற்றி அதிகமாக தெரியும். சீனா வந்து வளர்ந்து வருகின்ற ஒரு சூப்பர் பவர் இல்லையா? அந்த சூப்பர் பவர் நாட தனது இரும்பு பிடிக்கில் வைத்திருக்கிற சீன கம்யூனிஸ்ட் கட்சி, ஆளும் கட்சியான சீன கம்யூனிஸ்ட் கட்சி 100வது ஆண்டு விழாவை கொண்டாடுது அப்படின்னு நாம் செய்திகளெல்லாம் வாசிக்கிறோம். ஏன் இப்படியான கொண்டாட்டம்னு விளக்குங்களேன் ஜான்.
ரைசல், சீன கம்யூனிஸ்ட் கட்சி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிசிபி, 1921 ஜூலை மாதம் துவங்கப்பட்டது. இப்போது 2021 ஜூலை மாதம் அது வந்து 100வது ஆண்டு விழாவை கொண்டாடுது. இப்போ எந்த உலகத்தில் வந்து இது மாதிரியான ஒரு இயக்கம் கட்டுக்கோப்பாக ஒரு 100 வருஷமாக எதுவுமே இருந்ததில்லை. அப்போ அந்த 100வது ஆண்டு விழாவை வந்து ரொம்ப கோலாகலமாக கொண்டாடணும் இல்லையா? அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த டியானாமென் சதுக்கத்தில் கூடி ஜூலை 1 தேதி மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் கொண்டாடினாங்க. அதில் சீனாவில் வந்து என்ன பார்த்தோம்னா 56 இனக்குழுக்கள் இருக்குது. அதை குறிக்கிற வண்ணம் பீரங்கி குண்டுகளை வச்சு 56 தடவைகள் முழங்கி கொண்டாடினாங்க. அங்கே இருக்கிற சீன தேசிய வங்கி வந்து 9 நினைவு நாணயங்களை வெளியிட்டாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா வானத்தில் வந்து ஹெலிகாப்டரெல்லாம் வந்து ஹெலிகாப்டர்லேயே அவங்களுடைய சிசிபியினுடைய செங்கொடியை பறக்க விட்டு அப்படியே ஜெட் விமானமெல்லாம் இப்படி பறந்து வந்துச்சு. மேலே அப்படி கீழேருந்து பார்த்தா 100 அப்படின்னு தெரிகிற மாதிரி பறந்து வந்துச்சு. மேளங்கள் என்ன, இசைகள் என்ன, ஏன்னா இன்றைக்கு வந்து 9 கோடி உறுப்பினர்களை வந்து அது வச்சுருக்கு. அப்படி ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்ததுனால அதை கொண்டாடணும் இல்லையா? அதனால தான் வந்து சீன கம்யூனிகேஷன், இந்த சிசிபி வந்து இந்த 100வது ஆண்டு விழாவை கொண்டாடுறாங்க.
சரி, இப்போ சீனாவோட இந்த அசுர வளர்ச்சி இருக்கு இல்லையா, இந்த வளர்ச்சிக்கு காரணமானது சீன கம்யூனிஸ்ட் கட்சி, ஒத்துக்கலாம். அந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்கிறத விட சிசிபின்னு சொல்லுவோம், சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு இல்லையா. இந்த கட்சி எப்போ, ஏன், யாரால் துவங்கப்பட்டது, இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் வருது, பதில் சொல்லுங்களேன் ஜான்.
நல்ல கேள்வி ரைசல். அதாவது சீனாவில் பார்த்திங்கன்னா 1920களுடைய முன்பகுதியில் பெரிய பஞ்சம் வந்துருச்சு. அது வரைக்கும் வரலாற்றிலேயே நடக்காத ஒரு பெரிய பஞ்சம். எல்லா பயிரும் அழிஞ்சு போச்சு, கால்நடையெல்லாம் செத்து போச்சு. இப்போ மக்கள்லாம் வந்து அவங்களுடைய குழந்தைங்களை காசுக்கு விற்று சாப்பிட்ற நிலவுக்கு கூட வந்துருச்சு. இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பார்க்க முடியுமா? மக்கள் வந்து ரொம்ப பீதியில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து இடம் பெயர்ந்து போயிட்டே இருந்தாங்க. அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து அங்கே குறுநில பிரபுக்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் போட்டு மக்களை ரொம்ப வதைச்சாங்க. இப்படி ஒரு துன்பமும் துயரமும் இருந்த அந்த ஒரு நேரம் இந்த மாதிரி புரட்சிகர நடவடிக்கையெல்லாம் அது துவங்கிறதுக்கு வந்து ஒரு தோதுவாக இருந்தது. அதுக்கு முன்னாடி 1917 ஏற்கனவே ரஷ்யாவில் புரட்சி ஏற்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும். அப்போ ரஷ்யன் சோஷியல் டெமோக்ராட்டிக் லேபர் பார்ட்டியோட அந்த போல்ஷிக் ஆட்சி அவங்களுடைய அதிகாரம் இருந்துச்சு. அவங்களுடைய உதவியோடு தான் வந்து 2 முக்கியமான தலைவர்கள் சென் டியூக்ஸி, லீ டஷாவ், இவங்க தான் வந்து 1921 இந்த கொடூர பஞ்ச பின்னணியில் இந்த சிசிபியை துவங்குறாங்க ரைசல்.
இப்போ சீன கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கிட்டா அந்த சிசிபின்னு சொல்கிறோம், அந்த கட்சியோட முக்கிய தலைவர்களின் பங்கு கடந்த காலத்தில் என்னவாக இருந்தன, இப்போது அந்த தலைவர்களின் பங்கு என்ன? குறிப்பாக நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இந்த உலகமே வந்து அச்சத்தோடு பார்க்குற, எங்கும் வியாபித்து நிற்கிற மாதிரியான இன்றைய அதிபர் ஜி ஜின்பிங், அவரோட இலக்கு என்னவாக உள்ளதாக உங்களுக்கு படுது ஜான், சொல்லுங்களேன்.
நிச்சயமாக பார்க்கலாம் ரைசல். நான் சொன்னேன் இல்லையா, 1921 ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியோடைய உதவியோடு தான் இங்கே சிசிபி துவங்கப்படுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நேரத்தில் ஒரு தேசியவாத அரசாங்கம் ரஷ்யாவில் இருக்குது. அவங்க இந்த கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் வளர்ந்து வர்றது, 1927 பார்த்திங்கன்னா 60,000 உறுப்பினர்கள்லாம் வந்துருச்சு சிசிபிக்கு. அது அவங்களுக்கு பொறுக்கலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பேரை பிடிச்சி அடித்து சாகடிக்கிறாங்க. யார், அந்த தேசியவாத அரசாங்கம். அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சிசிபியோட உறுப்பினர்கள் வந்து 10,000 கீழே வந்துட்டாங்க. நிறைய பேர் கிராமப்புறங்களில் போய் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், மாசேத்துங் பற்றி நிறைய மிகப்பெரிய தலைவர், அவர் வந்து அப்படி ஓடி ஒழிஞ்ச உறுப்பினர்கள்லாம் சேர்க்குறாரு, விவசாயிகள்லாம் சேர்க்குறாரு. அவர் தான் அந்த கொரில்லா போர் தந்திரத்தோட ஒரு ரெட் ஆர்மியை உருவாக்குறாரு. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அரசாங்கம் வந்து கம்யூனிஸ்ட்டை அழிக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சிகளெல்லாம் தப்பிச்சு 1935 வந்து லாங் மார்ச்சின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பெரிய ஒரு வியூகத்தில் 6200 மைல்களுக்கு வந்து சிசிபி உறுப்பினர்களை அணிதிரண்டு கொண்டு வந்து பெரிய புரட்சியை பண்ணி 1949 வந்து மக்கள் சீன குடியரசை வந்து அவர் நிறுவுறதா தலைவர் மா சே துங் வந்து அறிக்கை வெளியிடுறார். அப்போ தான் வந்து அவங்க கூட்டு விவசாய பண்ணையெல்லாம் வந்து உருவாக்குறாரு. பெரிய கலாச்சார புரட்சியை வந்து அந்த அரசியல் புரட்சிக்கு பிறகு கலாச்சார புரட்சியை வந்து அவர் தலைமை வகித்து நடத்தினார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அதுக்கு பிறகு டெங் ஷியாப்பிங் வந்து அவர் தலைமையேற்றும் போது 1976 அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சொன்னது ஒரு இது வந்து பூனை கருப்பாக இருந்தானே வெள்ளையாக இருந்தானே எலி பிடிச்சா போதும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதாவது மா சே துங்குடைய அந்த கம்யூன் கொள்கையிலேருந்து கொஞ்சம் விலகி முதலாளித்துவ அந்த பொருளாதார பாணியில் வந்து விவசாயம், தொழிற்சாலை, இது மாதிரி பாதுகாப்பு, அறிவியல், தொழில்நுட்பம் இதிலெல்லாம் வந்து ஒரு 4 நவீனமயமாக்கல் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சீனாவை வந்து ஒரு அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து கொண்டு போனார். இது வந்து மா சே துங் அந்த டெங் ஷியாப்பிங் அவங்களுடைய நாட காலத்தில் வந்து நாடும் வெற்றி நடைபெற்றது, கட்சியும் வந்து வெகுவாக வளர்ந்தது ரைசல். ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட இந்த ஜி ஜின்பிங் இன்றைக்கி வந்து இந்த விழாக்கோலத்தினுடைய நாயகராக தன்னிகரற்ற தலைவராக இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து உலகமே நீங்கள் சொன்ன மாதிரி உலகமே ஒரு அச்சத்தோடு பார்க்குற அந்த தலைவர் வந்து அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் அந்த இந்த 2021 ஜூலை அந்த இதில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவ்வளவு பஞ்சம் பட்டினியில் இருந்த சீனாவை வந்து வறுமையை முற்றிலுமாக ஒதுக்கி ஒரு வறுமையற்ற நாடாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு என்ன ஒரு இது என்னாக்கா, இன்னும் ஒரு 20-30 வருஷத்தில் சீனாவை வந்து உலகத்திலேயே மிக முக்கியமான சக்தி வாய்ந்த, நீங்கள் சொன்னீங்க இல்லையா சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு உலக சூப்பர் பவராக கொண்டு வரணும், ஒரு ஒரு மாடர்ன் ஒரு நாடாக இதை உயர்த்தணும் அப்படின்னா அவருடைய நினைப்பு ஜி ஜின்பிங். அதுக்கான நிகழ்ச்சி, அதற்கான திட்டங்களை வகுத்து அதற்கான செயல்முறைகளை அவர் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து மிக நல்ல தெளிவாக தெரியுது ரைசல்.
அடுத்து இப்போ சீன அரசை தனது இரும்பு பிடிக்குள் வைத்திருக்கிற இந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சி சிசிபியின் முன் இருக்கின்ற சவால்கள் அப்படிங்கிற மாதிரி என்னதெல்லாம் வந்து அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றார்கள் சொல்லுங்களேன்.
ரைசல், சிசிபிக்கு வந்து உள்நாட்டிலையும் சரி வெளியிலையும் நிறைய சவால்கள் இருக்குது. உள்நாட்டில் வந்து இப்போ 2022 ஆண்டு அவங்களுடைய நேஷ்னல் பார்ட்டி காங்கிரஸ் அதில் 3000 பார்லிமெண்டேரியன்ஸை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கணும். அதில் நிறைய உள்ளூர் பிரதிநிதிகளுக்கான தேர்தலை நடத்தும்போது அவங்களுக்கு ஒரு வேட்பாளருடைய தகவலோ புகைப்படமோ இருக்காது, வெறும் பேர் மட்டும்தான் இருக்கும். இப்போ அது மாதிரி அது ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்குதா அப்படின்லாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் விட வெளிநாட்டில் வந்து நீங்கள் பார்த்திங்கனா ஹாங்காங்கில் பிரச்சனை, தாய்வானில் பிரச்சனை, இந்த சவுத் சைனா சீயில் வந்து நிறைய நாடுகளோட பிரச்சனை இருக்குது, திபெத், இந்தியாவோடைய எல்லை பிரச்சனை இதெல்லாம் விடுங்க, நிறைய நாடுகளோட வர்த்தக போர்னு இப்போ ஆஸ்திரேலியாவே எடுத்துக்கிட்டாக்க, இப்போ ரீசெண்டாக வந்து ஆஸ்திரேலியா பார்லி இறக்குமதி பண்ணது 80% வரி போட்டு, அதனால் ஆஸ்திரேலிய விவசாயிகளுக்கு வந்து எங்கே விற்கிறேன்னு தெரியல, சீனாவை தவிர மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி திணறினாங்க. இதெல்லாம் விட்டு ஒன் பெல்ட் ஒன் ரோடு இனிஷியேட்டிவ்னு உலக வர்த்தகத்தை வந்து தன் கைப்பிடிக்குள்ளே கொண்டு வரதுக்கு பல ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்த திட்டத்தை வந்து அவங்க வெளியில் எடுத்திருக்கிறாங்க. கடைசியாக இப்போ COVID-19 தோற்றம் பற்றிய ரகசியத்தை வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோடு விவாதிக்க தயாராக இல்லாமல் மூடி மறைக்கிறதுலையே கவனம் செலுத்துகிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது ஒரு பயோவார்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது மாதிரி நிறைய சிக்கல்கள், சவால்கள் சிசிபிக்கு அடுத்த நூற்றாண்டில் இருக்குது ரைசல்.
மிக்க நன்றி ஜான், மீண்டும் சந்திப்போமே.
மிக்க நன்றி ரைசல்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.